நாற்பதாவது பாட்டு வைகரி வாக்கு, 41 மத்திமை வாக்கு, 42 வைசந்தி வாக்கு, 43 சூக்குமை வாக்கு. ஆக ஆசிரியர் எப்படி சொல்லுகிறார், எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறார்? வைகரி வாக்கில இருந்து தொடங்குகிறார். நாம் சூக்குமத்திலிருந்தே போவோம், அப்பனாத்தான் கொஞ்சம் வழங்கும். 43 பாட்டை முதலிலே சூக்குமை வாக்கு, அதனுடைய இயல்பு என்ன? சூக்குமை வாக்கு, சுக்குமை வாக்கு அது, சுக்குமை வாக்கு அது, வாக்கு அது, உள் ஓர் சோதியா, உள் ஓர் சோதியா. அது எங்கே இருக்கு, எந்த வடிவத்தில் இருக்கு என்றால், சோதின்னு அர்த்தம், சோதி என்றாலே அறிவு என்ற பொருள். அறிவு சோதியனே துண்ணீருளே என்று வருதில்ல, சோதியனேன்னு என்ன அர்த்தம், பேரறிவாக இருப்பவனே சோதியனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, என்ன பொருள் மாசற்ற சோதி? அறிவு யாருடைய அறிவு? இல்ல, ஆன்மாவினுடைய அறிவு. மாசற்ற சோதி என்பது இந்த இடத்துல குற்றம் நீங்கிய அறிவு, ஆன்மாவினுடைய அறிவு. அது எப்படிப்பட்ட ஆன்மா? நம்முடைய ஆன்மாவா? ஆமா, ஆணவ மலம் நீங்கிய அந்த அருளாளர்களுடைய அறிவிலே, மாசற்ற சோதியிலே இறைவன் மலர்ந்திருக்கிறான். அவனும் ஒரு சோதி, சோதிக்குள் சோதியாக அவன் இருக்கிறான். மாசற்ற சோதியில மலர்ந்த மலர் சுடரே, சுடரேங்கிறார. எனவே இறைவன் அத்தகைய தூய அறிவிலே விளங்கி தோன்றுகிறான். எனவே சோதி என்றால் அறிவு. எனவே உள் ஓர் சோதியாய், அந்த சுக்குமை வாக்கானது உள்ளே நமக்கு அமைந்திருக்கிற அறிவு கருவி, அறிவு கருவியாக இருக்கு, அறிவை தருகிற கருவி. இதுதான் இறைவன் நமக்கு முதன் முதலாக கூட்டுகிற கருவி, சுக்குமை வாக்கு. உள் ஓர் சோதியா அழிவதின்றி, அதற்கு அழிவு இல்லை. சுக்குமை வாக்கு என்பது எப்போதும் அழியாமல் நிற்கிறது, எப்போதும் உடனாக இருக்கிறது ஆன்மாவோடு. ஆன்மாவை ஒட்டி அதற்கு அறிவை, அறிவு விளக்கத்திற்கு அது இணைந்து நிற்கிறது. உள்ளோர் சோதியாய் அழிவதின்றி. ஆனால் அடுத்து வருகிற வாக்குகள் இருக்கின்றனவே, அவற்றுக்கு அழிவு உண்டு. சுக்குமை வாக்குக்கு மட்டும் அழிவு இல்லை. ஏனைய பைசந்தி மத்திமை வைகரி வாக்குகளுக்கு அழிவு, ஏனென்றால் இவையெல்லாம் காரியங்கள். அந்த சுக்குமை வாக்குக்கு இன்னொரு பெயர், முக்கியமான பெயர் தான் நாதம். கேள்விப்பட்டிருப்பீர்கள், நாதம் என்பதுதான் சுக்குமை வாக்கு. அதுதான் முதலாவது கருவி, இறைவன் கொடுத்த கருவி நாதம், சுக்குமை வாக்கு. நாதம் விந்து கலாதி நமோ நமோங்கிறார்ல, அழிவதின்றி. அடுத்து மற்ற வாக்குகளுக்கு அழிவை உண்டாக்கும் ஆக்கிடும் அழிவினை, அழிவினை ஆக்கிடும். எதற்கு? அதிகாரத்திற்கு, அதிகாரத்திற்கு அழிவினை ஆக்கிடும் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகாரத்திற்கின்ற அதிகரித்தல், தன்னிடமிருந்து வளர்கின்ற ஏனைய வாக்குகளுக்கு அழிவினை உண்டாக்கி. அடுத்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுகிறார். நமக்கு எத்தனையோ கட்டுக்கள், ஒன்றா இரண்டா, எத்தனையோ, அத்தனை கட்டுக்களிலிருந்து விடுபட்டு விடலாம், ஆனால் கடைசி வரை நீக்க முடியாத ஒரு கட்டு என்ன என்றால் இந்த வாக்கு தானா. இந்த வாக்கு என்ற கட்டை நீக்குவது என்பது யாராலும் அவ்வளவு எளிதிலே முடிவது இல்லை. வாக்குன்னு என்ன? பேச்சு. பேசாமல் நம்மால் இருக்க முடிகிறதா? ஒரு நிமிஷம் யாராவது கடத்தி விட்டால் போதும் பக்கத்துல. ஆக பேச்சுங்கிறது அவ்வளவு தூரம் நம்மோடு, நம்முடைய ஆன்மாவோடு ஒன்றி இருக்கிறது வாக்கு. அதனால்தான் பேசாத மௌன நிலைதான் வேண்டும் என்கிறார்கள். அதுதான் வாக்கிலிருந்து விடுபட்ட நிலை, மௌன நிலை. முக்தி நிலைனா அந்த மௌன நிலைதான். பேசா அனுபூதி பிறந்ததிவி, ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவி. எனவே கடைசியாக நீங்குகிற கட்டு இந்த வாக்குதான். அதனாலே வாக்கினை பரம பந்தம் என்பார். பரம பந்தம், பரம பந்தம்னா நீக்குதற்கு அரிய கட்டு. ஒரு கதை கூட சொல்லுவார். ஒரு கோயில்ல ஒரு மௌன சாமியார் இருந்தாராம். அந்த கோயில் அதிகாரி அவர் அந்த மௌனமா இருக்கிற சாமியாருக்கு நாள்தோறும் ஒரு உருண்டை கட்டி, உருண்டை சோற்று உருண்டை கொடுப்பார்கள். அவர் வாய்திறந்தே கேட்பது இல்லை. இந்த அதிகாரிக்கு மாற்றல் வந்து விட்டது. புதியவர் ஒருவர் வந்தார். அவர் கணக்கையெல்லாம் பார்த்தபோது என்ன, இந்த மௌன சாமியாருக்கு ஒரு உருண்டை கட்டின்னு கணக்கள் இருந்தாங்க. இவருக்கு எதுக்கு ஐயா வெற்று? ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிற இவருக்கு என்ன வேண்டி கிடக்கிறது? நிறுத்துங்கள் என்று நிறுத்தி விட்டார். உடனே மற்றவர்கள் எல்லாம் சொன்னார், மௌனமாக இருப்பது என்பது அவ்வளவு எளிமையான காரியமா? சரி, நான் இருந்து பார்க்கிறேனே, இன்றைக்கு முழுது நான் பேசாமல் இருக்க போய் பாருங்கள் என்று அந்த அதிகாரி ஒரு சவால் விட்டு விட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்கே மனைவி, அங்கே என்ன காய்கறி வாங்கி வந்தீர்களா, அது வாங்கி வந்தீர்களா? இவர் ஒண்ணும் வாய் திறக்க முடியல. பேசாமல் விடு விடு என்று உள்ளே போனார். போய் அறையில உட்கார்ந்து விட்டது. என்ன இப்படி அவருக்கு, இவருக்கு என்ன வந்து விட்டது என்று அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலையா. பிறகு பல பல பேர் அதிகாரி என்றா பலர் பார்க்க வருவார்கள். என்ன இப்படி அமர்ந்திருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் கவலைப்பட்டார்கள். அவருடைய நிலையை பார்த்து பிறகு மாலை நேரம் ஆயிற்று. பள்ளிக்கூடத்திலிருந்து பையன் வந்து சேரவில்லை. வீடு வீடு பையன். ஆமா, உடனே அந்த மனைவி என்ன இப்படி இடித்த புலி மாதிரி, பையனை கனவில் போய் தேடி பாருங்கள் என்று சொன்ன உடனே அவர் அப்போதான் அவர் எழுந்து ஐயோ என்று வேலைக்காரரெல்லாம் பேரை சொல்லி கூப்பிட்டு நாலாபுரம் தேடி பாருங்கள் என்று ஆணையிட்டாராம். அப்போதுதான் அவர் உணர்ந்தார், ஆகா வாய் மூடி மௌனியாக இருப்பது என்பது இவ்வளவு சிரமம் என்று அனுபவமாக தெரிந்து கொண்டார். உடனே மறுநாளை போய் அந்த சாமியாருக்கு இரண்டு உண்டை கட்டி என்று ஆணையிட்டார். நுண்மொழியை பற்றி அந்த சுக்குமை வாக்கில் அந்த கடைசி பகுதி, தன்னை கண்டால் நீக்கமில் அறிவு ஆனந்தம் முதன்மை நித்தியம் உடைத்தாய் போக்கொடு வரவு இழைப்பும் விகாரமும் புருடன் என்றாம். புருடன் ஆன்மா, அதை எடுத்து அந்த சொல்லை எடுத்து புருடன் என்ற சொல்லை தன்னை கண்டால் என்று சேர்த்துக் கொள்ளுங்கள். புருடன் தன்னை கண்டால் அந்த ஆன்மாவானது, ஆன்மா தன்னை இந்த வாக்குகளின் வேறாக கண்டால், தன்னை வாக்குகளுக்கு வேறாக கண்டால், எப்படி உலக பொருள்களை, உடம்பை, உடம்பு வேறு நான் வேறு, உலக பொருள் வேறு நான் வேறு என்று காண்பது போல இந்த வாக்குகளையும், இவையெல்லாம் ஜடம், சுத்த மாயையிலிருந்து தோன்றியவை, ஜடம் அறிவற்றவை, நான் இவற்றுக்கு வேறானவன் மேலானவன் என்று தன்னை இவற்றுக்கெல்லாம் வேறாக கண்டால், கண்டால் அந்த ஆளுக்கு என்ன அர்த்தம்? கண்டால் நான் இந்த நாட்டின் ஆளுநராக ஆனால் என்ன அர்த்தம்? நீ ஆக முடியாது, ஆக முடியாது. அவ்வளவு நம்முடைய ஆசை அவ்வளவு கண்டால். அது போல இங்கே கண்டால் காணுதல் என்பது அவ்வளவு அந்த அப்போதே முத்தி நிலை, அதுதான் முத்தி நிலை. வாக்குகளை வேறாக கண்டவன் முத்தி பெற்று விடுகிறான், எல்லா பந்தமும் நீங்கிவிட்டது என்று பொருள். இந்த கடைசி பந்தம் இந்த வாக்கு தான், நீக்க முடியாத பந்தம். இந்த குழந்தை, சின்ன குழந்தை, அந்த பேசுறதை தெரிந்து விட்டால் எதையாவது பேசிக்கொண்டே இருக்கும், பொருள் இருக்கோ இல்லையோ. ஆக வாக்குகள் மீது அவ்வளவு பற்று நமக்கு இருக்கு, சின்ன வயதிலிருந்தே கடைசி வரை. கிளத்தன்மை வந்தாலும் இந்த முதுமை வந்தாலும் கூட ஏதாவது உளறிக்கொண்டுதான் இருக்கும். ஆக வாக்குகள் அவ்வளவு வலிமையாக நம்மை பற்றி இருக்கின்றது. தன்னை கண்டால் நீக்கமில் அறிவு, அவன் பேரறிவை பெற்று வியாபக அறிவை பெறுவான். நீக்கமில் அறிவு, ஆனந்தம், பேரின்பம், முதன்மை, தலைமை, நித்தியம், பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலைத்த தன்மை, இத்தனையும் அந்த ஆன்மா பெறும். உடையதாய் நித்தியம் உடைத்தாய் போக்கொடு வரவு இருக்காது, பிறப்பு இறப்பு என்பது இருக்காது, போக்கோடு வரவு இழைப்பு, அதனாலே வருகிற இழைப்பு, விகாரம், மாற்றங்கள் இவையெல்லாம் பொருடன் என்றான். ஆக இதுதான் முத்தி நிலை என்று அந்த சுக்குமை வாக்கை சொல்லி, அடுத்து இரண்டாவது வாக்கு பைசந்தி வாக்கு, வேற்றுமைப்பட்ட வண்ணம். வண்ணம்னா எழுத்து, அந்த வண்ணம் பதம் மந்திரம் என்றெல்லாம் படித்திருப்பீர்களே, வண்ணம் என்றால் எழுத்து, வடமொழியில வர்ணம் அதுதான் வண்ணம் என்றார், அது வண்ணம் என்று தமிழிலே ஆகுகிறது. வேற்றுமைப்பட்ட வண்ணம், அதாவது வேறு வேறான எழுத்துக்கள், வேறுபட்ட எழுத்துக்கள். இன்னும் இந்த பைசந்தி வாக்கிலே எழுத்துக்கள் இன்னும் பிரியவில்லை. அந்த வேற்றுமைப்பட்ட பல்வேறு எழுத்துக்கள் வெவ்வேறு விவாகமாகி வெவ்வேறு பகுதிகளாகி தோற்றுதல், வெவ்வேறு பகுதிகளாக தோன்றுதலை இப்போது ஒடுக்கி வைத்திருக்கிறது தனக்குள்ளே. தோற்றுதலை அடைவு ஒடுக்கி தன்னுள்ளே அந்த பைசந்தி வாக்கு எழுத்துக்கள் வேறு வேறாக பிரியாமல் அவற்றை தனக்குள்ளே நுட்பமாக ஒடுக்கி வைத்திருக்கிறது. அடைவு ஒடுக்கி சுயம் பிரகாசமாகி, அந்த ஓமை மயில் முட்டை பார்த்தோம் அல்லவா, சாற்றிடும் மயிலின் அண்டம், அண்டம்னா முட்டை, மயிலின் முட்டை தரித்திடும் தாங்கி இருக்கிற, மயிலின் முட்டையிலே அடங்கியிருக்கிற சலமே போல, அந்த மயில் முட்டையில் உள்ள அந்த நீரானது எதை அடக்கி இருக்கிற தனக்குள்ளே, பலவித வர்ணங்களை. அதுபோல இந்த பைசந்தி வாக்கும் பலவித வர்ணங்களை, ரெண்டு வர்ணங்கிறது ரெண்டு பொருளும் வருது பாத்தீங்களா, நிறம் என்ற பொருளையும் குறிக்கிறது, மயிலை குறிக்கிற போது வர்ணம் நிறம், அந்த மயில் முட்டையில் உள்ள நீர் பல வர்ணங்களை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பைசந்தி வாக்காகிய அது பல வர்ணங்களை, பல எழுத்துக்களை, வேறுபட்ட எழுத்துக்களை அடக்கி தரித்திடும் சலமே போல ஆற்றவே உடையதாகி, ஆற்றவேனா மிகவே உடையதாகி பைசந்தி அமர்ந்து செல்லும், அமர்ந்து நிற்கும், பொருந்தி இருக்கும் பைசந்தி. அடுத்து சுக்குமை வாக்குக்கு என்ன தமிழிலே சொன்ன? நுண்மொழி. பைசந்தி வாக்குக்கு என்ன தமிழிலே? உள்மொழி. தமிழிலே உள்மொழி. அடுத்து மத்திமை வாக்குக்கு இடைமொழி, மத்திமை வாக்கு. வைகரி வாக்குக்கு புறமொழி, வெளிப்படுகிற புறமொழி. இப்படி நுண்மொழி, உள்மொழி, இடைமொழி, புறமொழி. இப்போது இந்த மத்திமை வாக்கு இடைப்பட்ட அந்த மொழியில எழுத்துக்கள் நன்றாக வேறுபட்டு விளங்கி தோன்றுகின்றன. விளங்கி தோன்றுகின்ற கழுத்திலே ஒலிக்கிறது மெல்ல. இங்கே உதான நின்ற வாயு உதவி செய்கிறது. அதை சொல்லுகிறார், உள்ளுணர் ஓசையாகி. தனக்குள்ளேயே உணரப்படுகிற ஓசையாக ஒலிக்கிறது, அந்த கழுத்திலே ஒலிக்கும் அந்த மத்திமை வாக்கு. உள்ளுணர் ஓசையாகி செவியினில் உறுதல் செய்யாது. செவிக்கு, கேட்பவருடைய செவிக்கு கேட்கப்படாமல் செவியினில் உறுதல் பொருந்துதல் செய்யாது. ஒள்ளிய பிராணவாயு விருத்தியை உடையது அன்றி. இன்னும் பிராணவாயுனுடைய உதவி வரவில்லை, உதாரணம் என்ற காற்றுத்தான். எனவே பிராணவாயுவினுடைய விருத்தியை உடையது அன்றி, உடையதாகாமல் தெள்ளிய அக்கரங்கள், தெளிவான எழுத்துக்கள் சிந்திடும் செயலதி இன்றி வெளியே புறத்திலே ஒலிக்காமல் மெல்லவே எழுவதாகும் மத்திமை வேறதாகி. அடுத்து கடைசியாக அந்த புறமொழியாகிய வைகரி வாக்கு. வைகரி செவியில் கேட்பதாய், தன் செவிக்கும் கேட்கும், கேட்பவருடைய செவிக்கும் கேட்கும். வைகரி செவியில் கேட்பதாய் அத்த வசனமாகி. அத்தம்னா அர்த்தம், பொருள். அத்தம்னா பொருள். அத்த வசனமாகி பொருளை உணர்த்துகிற சொற்களாய் வெளிப்படுகின்றன. அத்த வசனமாகி மெய்தரும், மெய்தரும்னா உடம்பிலே, இந்த தூள உடம்பிலே, ஆமா தூள உடம்பிலே பொருந்திய உதான வாயு மேவி மேவிட விளைந்த வண்ணம். அந்த மத்திமை வாக்கிலே அந்த உதான வாயுவினால் செலுத்தப்பட்டு அந்த கழுத்திலே தோன்றிய அந்த எழுத்துக்கள் மேவிட விளைந்த வண்ணம் பொய்யற அடைவு உடைத்தாய் புந்தி காரணமதாகி. புந்தின அறிவு, புந்தி காரணமதாகி அறிவை தருகின்ற கருவியாகி. காரணம் கருவி, புந்தியிலே அறிவிலே அறிவை தருகிற கருவியாகி புந்தி காரணமதாகி ஐயமில் பிராணவாயு அடைந்து எழுந்து அடைவு உடைத்தான். அடைந்து எழுந்து அடைவு, அடைவுன முறை அடைவு, அடைவு உடைத்தான் என்று இவ்வாறு இந்த நாலு வகை வாக்குகளை விளக்கி அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார் பாருங்கள். அடுத்த பாட்டில நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும் நிவிர்த்தாதி கலையை பற்றி. ஐந்து கலைகள், நிவிர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தி அதீதை, அதெல்லாம் இப்பொழுது வேண்டாம், பின்னாலே பார்க்கலாம். ஐந்து வகையான கலைகள், அவற்றை பற்றிய விளக்கத்தை பின்னாலே பார்க்கலாம். கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சதாக, அந்த ஐந்து கலைகளையும் இந்த வாக்குகள் பற்றுக்கூடாக கொண்டு ஐந்து வகைப்படும் என்கிறார். அதாவது வைகரியை இரண்டாக பிரியும். வைகரி வாக்கை, கடைசியில் உள்ள வைகரி வாக்கு தூள வைகரி என்றும் சூக்கும வைகரி என்றும் இரண்டாக பிரிந்து ஐந்தார். திகழ்ந்திடும் அஞ்சதாக செயல் பரிணாமமன்று முதலில் சொன்னேன் அல்லவா. இந்த வாக்குகளினுடைய இந்த தோற்றமுறை பரிணாமமன்று. புகழ்ந்திடும் விருத்தியா, ஆக விருத்தி என்ற முறை புகழ்ந்திடும் விருத்தியாகும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். விருத்தி என்பதை என்ன உதாரணம் சொன்னா, அந்த கூடாரம் சொன்னவா, படம் குடிலானார் போல. படம் என்றால் துணி, படம் என்றால் துணி. இந்த காலத்துல படம் என்றால் எதை சொல்லுகிறோம்? அதான் அந்த காலத்துல ஓவியங்களை எல்லாம் துணியில தான் வரைந்தார் அந்த காலத்துல. அதனாலே அந்த பின்னாலே அந்த படத்துக்கே துணி, அந்த படம் என்ற பெயர் துணியில எழுதப்பட்ட ஓவியம், அது படமாயிற்று. எனவே படம் என்றால் நேரம், முதல் பொருள் துணி. படம் குடிலானார் போல, குடில் என்பது இங்கே கூடாரம், துணி கூடாரமாக சுருங்கி இருந்தது விரிந்து அமைந்ததை போல, அதுதான் விருத்தி. படம் குடிலானார் போல அமையும் மகிழ்ந்திடும் பிரமமன்று. இந்த வாக்குகளையே பரம்பொருள் பிரம்மம், நாத பிரம்மம் என்று சொல்லுகிற ஒரு சாரார் இருக்கிறார்கள். நாதத்தையே பிரம்மமாக கூறுகின்றவர்கள் அதை மறுக்கின்றார், அதை மறுக்கின்றார். இது ஜடம், வாக்குகள் ஜடம், அது எப்படி பரம்பொருளாகும்? மகிழ்ந்திடும் பிரமமன்று மாமாயை, சுத்த மாயையினுடைய காரியம் இவை. மாமாயை என்பர் நல்லோ, சைவ சித்தாந்திகள் இது மாமாயையினுடைய காரியம் என்பார்கள். பிறகு அடுத்த பாட்டுல, இந்த மாமாயை என்று சொல்லப்படுகிற சுத்த மாயையிலிருந்து வாக்குகள் மட்டும்தான் தோன்றுகின்றனவா என்றால் இல்லை, இது சொல்லுலகம், வாக்குகள் சொல்லுலகம். இனி பொருள் உலகம் தோன்றும் சுத்த மாயையிலிருந்து, பொருள் உலகம். எனவே சுத்த மாயையிலேயும் உலகங்கள் இருக்கின்றன, அவையெல்லாம் சிவன் உலகங்கள், சிவனுக்குரிய உலகங்கள். மண்ணுலகம் விண்ணுலகம் அதற்கும் மேற்பட்டது சிவனுடைய உலகம், சிவன் உலகம். அங்கே இருப்பவர்களுக்கும் தனு கரண புவன போகங்கள் உண்டு, அவர்களுக்குரிய உடம்பு முதலியவற்றை தருவது சுத்த மாயைதான். அதை சொல்லுகிறார் வித்தைகள், அந்த அந்த சுத்த வித்தை வருது இல்லையா, சுத்த வித்தை, அது பின்னாலே விளக்குகிறார். அந்த சுத்த மாயையிலிருந்து ஐந்து தத்துவங்கள், சிவ தத்துவங்கள் ஐந்து, சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. எனவே அந்த சுத்த வித்தையில் இருக்கின்றவர்கள் வித்தியேஸ்வரர்கள். பிறகு ஈஸ்வர தத்துவத்தில் இருப்பவர்கள் மந்திர மகேஸ்வரர், சதாசிவ லோகத்தில் இருக்கிறவர்கள் அனுசதாசிவர் என்றெல்லாம் பெயர் உண்டு. எனவே வித்தைகள், வித்தை ஈசர், இவர்கள் அங்கே வாழ்கின்ற உயிர்கள். சதாசிவர், இவரெல்லாம் தெய்வத்தினுடைய பெயர்கள் அல்ல, அங்கே வாழ்கின்ற விஞ்ஞானகள். சதாசிவர் அனுசதாசிவர், அதனால் தான் அனுசதாசிவர் என்று சேர்த்து சொல்வார். அணு என்றால் உயிர், அனுசதாசிவர் என்று இவர்க்கு வைத்துறும், இவர்களுக்கு வைக்கப்பட்ட பதங்கள், பதங்கள்னா எழுத்துக்கள், அவர்களுக்குரிய மொழி பதங்கள். ஆமா, பதங்கள் என்ன பொருள் சொன்ன, சொற்கள், வண்ணம் பதம் அல்லவா, பதம் என்றால் சொற்கள், அடுத்து வண்ணம் எழுத்துக்கள், புவனங்கள் மந்திரங்கள், மந்திரங்கள் என்றால் சொற்றொடர்கள், சொற்றொடர்கள் தத்துவங்கள். அங்கேயும் இந்த தத்துவங்கள் எல்லாம் உண்டு. சரீரம் சுத்தமாயா சரீரம், அவர்களுடைய சரீரம் சுத்தமாயா சரீரம். போகம் அவர்களுக்கும் அங்கே நுகர்ச்சி பொருள்கள், போகம் கரணங்கள், கருவி கரணங்கள் கருவிகள். தாம் எல்லாமும் இவை எல்லாவற்றையும் உயிர்த்திடும் வைந்தவம்தான், இவற்றையெல்லாம் தந்து தந்து நிற்கும் வைந்தவம், வைந்தவம்னா விந்து, சுத்தமாயை. விந்துவினுடைய காரியங்களுக்கு வைந்தவம் என்ற பெயர். விந்திலிருந்து வருகின்ற காரியங்களுக்கு வைந்தவம் என்ற பெயர். மாயையிலிருந்து வருகிற காரியங்களுக்கு என்ன பெயர்? மாயேயம். பிரகிருதியிலிருந்து வருகிற காரியங்களுக்கு என்ன பெயர்? நம்முடைய உலகம் பிரகிருதிக்கு, பிரகிருதியிலிருந்து வருகிற காரியங்களுக்கு பிராகிருதம், பிராகிருதம். இப்படி மூன்று மாயை அல்லவா? சுத்தமாயை விந்து வைந்தவம், சுத்தமாயினுடைய காரியங்கள் வைந்தவம், அசுத்தமாயினுடைய காரியங்கள் மாயேயம், பிரகிருதி மாயினுடைய காரியங்கள் பிராகிருதம். ஆனால் இப்போது நாம் பொதுவாக எல்லாவற்றையும் மாயேயம் என்று பொதுவாக வழங்கி வருகிறோம். கடைசியில முடிக்கிற போது சொல்லுகிறார், மூவகை அணுக்களுக்கும், ஆக மூவகைப்பட்ட உயிர்கள், ஒருமலம் உடையவர்கள், இருமலம் உடையவர்கள், மும்மலம் உடையவர்கள் ஆகிய எல்லா வகை உயிர்களுக்கும் இந்த வாக்குகள் இல்லாமல் அறிவு நிகழாது. மூவகை அணுக்களுக்கும் முறைமையால் விந்து ஞானம் மேவினது இல்லையாகில் விளங்கிய ஞானம் இன்றாம். முறைமையால் விந்து ஞானம் என்றால் இந்த சுத்த வாக்குகளினுடைய, வாக்குகளால் வருகிற அந்த அறிவு இல்லை என்றால், பொருந்தவில்லை என்றால் விளங்கிய ஞானம் என்றாம் என்று சொல்லி முடிக்கிற போது எப்படி முடிக்கிறார்? ஓவிட நீங்க வேண்டும், இந்த வாக்குகளால் வருகிற அறிவு நீங்க வேண்டும். இது நமக்கு செயற்கை, இடையிலே இறைவனால் கொடுக்கப்பட்டவை. இவை நம்மோடு நமக்கு வேறானவை. எனவே விந்து ஞானம் ஓவிட நீங்க வேண்டும். ஓவிட விந்து ஞானம், உதிப்பதோர் ஞானம் உண்டு. இந்த ஞானம் போய்விட்டால் இன்னொரு ஞானம் கிடைக்கும். அதுதான் இறைவனுடைய திருவருள். இந்த சொற்களால் வருகிற ஞானம் நீங்கினால் திருவருள் அது தானே நேராக அந்த உயிருக்கு அறிவித்தார். அதுவரை அந்த திருவருள் மறைந்திருக்கும். இந்த விந்து ஞானம் நீங்கினால் அது நேராக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். உதிப்பதோர் ஞானம் உண்டே, உண்டே. முதலில் பார்த்தவங்களும் அது அவ்வளவு எளிமை இல்லை. ஆக முத்தர்களுக்கு இந்த நிலை வாய்க்கும். உதிப்பதோர் ஞானம் உண்டேல் சேவுயர் கொடியினான் தன் சேவடி சேரலாமே. ஆக சேனா இடவம், காளை. சே சே என்ற சொல்லுக்கு இடவம். அந்த இடவக்கொடியை உயர்த்திய சிவபெருமானுடைய திருவடியை அப்போதே சேரலாம். ஆக எதற்கு இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறார் என்றால், நீங்கள் இப்படி வெறுமனை படித்து கொண்டு போனால் போதாது, இவற்றை அனுபவத்தில் கொண்டு வர முயல வேண்டும். அதற்காக இடையிடையே இந்த கருத்துக்களை சொல்லுவார். என்ன போக போக பாருங்க. சேவுயர் கொடியினாந்தன் சேவடி சேரலாமே என்று அதோடு அந்த பகுதியை முடித்து, அடுத்து ஒரு மாணவன் ஒரு கேள்வி கேட்கிறான். இறைவன் இவ்வாறு உலகத்தை காரியப்படுத்துகிற போது, உலகத்தை செயல்படுத்துகிற போது, அந்த குயவன் பானை என்றெல்லாம் ஓமி சொன்னீர்களே, அந்த குடத்தை செய்கிற போது அந்த குயவன் நிலத்தின் மேலே ஒரு ஆதாரத்திலே, ஒரு நிலைக்களத்தின் மேலே நின்று கொண்டு செய்கிறான். அதுபோல இறைவன் இந்த உலகத்தை படைக்கிற போது எங்கே நின்று கொண்டு செய்தான்? நீங்களெல்லாம் கேட்கிற கேள்வி உங்களுக்கு பதிலாக கேட்கிறான். எல்லாருக்கும் எழுகிற ஒரு சந்தேகம், எந்த இடத்தின் மேலே நின்று கொண்டு செய்தான் என்று மாணவர் கேட்கிறார். அதற்கு நல்ல வேடிக்கையா சொல்லுவார் பதில் பாருங்க. மண்ணினில் கடாதியெல்லாம் வருவது குலாலனாலே. ஆமா, அவர் ரெண்டு பாட்டு தள்ளி, எத்தனாவது பாட்டு? 49ல் கடாதி கடம் ஆதி. கடம்னா குடம், கடம்னா குடம் அவ்வளவுதான். கடம் ஆதி குடம் முதலியவற்றை செய்கிற அந்த குயவன் மண்ணினில் கடாதி எல்லாம் வருவது குலால நாளை. சரி, அதுபோல எண்ணிய உருவமெல்லாம் இயற்றுவன் ஈசன்தானும். சரி, இங்கேதான் அந்த கேள்வி வருது. கண்ணு காரியங்கள் எல்லாம் அது குயவன். அந்த குயவன் என்பதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். குயவன் கண்ணு காரியம் தான் நினைத்த கண்ணுதல் என்றால் கருதல், கருதுதல் கண்ணுனா கருதுகிற அந்த குடம் முதலிய காரியங்களை எல்லாம் காரணமதனில் காண்பன். அந்த இங்கே காரணம் என்றால் நிலைக்களம், அதாவது நிலமாகிய நிலைக்களத்தின் மீது நின்று செய்கிறான். காரணம் அதனில் காண்பன். அதுபோல இறைவன் பண்ணுவது எங்கே நின்று, இந்த உலகத்தை படைக்கிற போது எங்கே நின்று கொண்டு செய்கிறான், பண்ணுவது எங்கே நின்று, இங்கு என்றிடில் என்று நீ கேட்டால் பகரக் கேள், நான் விடை கூறுகிறேன் கேட்பாயா. ஏதோ உலகத்தாருடைய செயலை போலத்தான் இறைவனும் செய்கிறான் என்று நினைத்து கொண்டு நீ இப்படியெல்லாம் கேட்கிறாய். இறைவனுடைய செயலும் உலகத்தார் செயலும் ஒன்றா என்று கேட்கிறார். சீலமோ உலகம் போல தெரிப்பரிது. ஆக உலகத்தினுடைய இயல்பு போல இறைவனுடைய இயல்பை நீ சொல்ல முடியாது. சீலமோ அவனுடைய இயல்பு, கடவுளுடைய இயல்பு சீலம் உலகம் போல தெரிப்பு அறிவு சொல்ல முடியாது. உலகத்தார் செயல் போல நாம் வரையறுத்து சொல்ல முடியாது. அதனால் நிற்கும் கோலமும் அறிவாரில்லை. அவன் எந்த கோலத்திலே நின்று அறிவான் செய்வான் என்று யார் அறிய முடியும்? இப்படியெல்லாம் சொல்லி நான் சமாளிக்கிறேன் என்று நினைத்து விடாதே. சொல்லுகிறார் அவர், உனக்கு விடை சொல்லுவேன் கேள். ஆயினும் கூற கேள், கோலமும் அறிவாரில்லை ஆனாலும் உனக்கு நிறைவு உண்டாகிற வரையிலே நான் விடை கூற முயல்கிறேன். ஆயினும் கூற கேள், நீ என்ன சொல்லுகிறார்? இந்த காலம் என்ற ஒரு தத்துவம் இருக்கிறதே, கால தத்துவம், அது அந்த காலம் என்பது ஒன்று இருந்தால்தானே எல்லாம் தோன்றும், எல்லாம் அழிகிறது. எதற்கும் காலம் வரும் என்று சொல்லுகிறீர்களே இல்லையா? அந்த காலம் என்ற தத்துவம் எங்கே நின்று உண்டு செய்கிறது என்று நினைக்கிறார். அது எங்கே நின்று உண்டு செய்கிறது காலம்? அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த நிலைக்களமும் இல்லை, எந்த பற்றுக்கோடும் இல்லை. அந்த கால தத்துவத்தை போலத்தான் எம்பெருமான் பற்றுக்கோடு இல்லாமல் செய்கின்றவன் என்று ஒரு ஓமை சொல்லுகிறார். கால தத்துவம் அந்த காலம் என்ன செய்கிறதான், ஞாலம் ஏழினையும் ஏழு உலகங்களையும் ஞாலம் ஏழினையும் தந்து தோற்றுவிக்கிறது. காலம் நிறுத்தி நிலைபெறுத்துகிறது, பின் நாசம் பண்ணும் அழிக்கிறது. அத்தகைய காலமே போல கொள் நீ நிலை செயல் கடவுட்கண்ணி, கடவுளிடத்திலே நிலை செயல், நிலைன்னா நிற்கிற நிலை, செயல்னா செயல், இறைவன் நின்று செய்கின்ற அந்த முறையை அந்த கால தத்துவத்திலே வைத்து கண்டுகொள். அடுத்த பாட்டுல, சரி இப்படியெல்லாம் உலகத்தை செயல்படுத்துகிறானே அதனாலே அவன் மாற்றம் அடைவானா, இழைப்பு அடைவானா, சோர்வு அடைவானா என்று கேட்கிறான் மாணவன். அதற்கு அடுத்த பாட்டில் விடை கூறுகிறார். கடைசி வரியில பாருங்க என்ன விடை சொல்லுகிறார். பற்றோடு பற்றதின்றி நின்றனன் பரனும், பற்றோடு பற்றதின்றி என்று சொல்லுகிறார். அதற்கு ரெண்டு ஓமைகள் சொல்லுகிறார். பற்றோடு பற்றதின்றின்னு என்ன அர்த்தம்? ஒரு வகையிலே மாற்றம் அடைபவனைப் போல காணப்படுகிறான், இன்னொரு வகையிலே அவன் மாறாத செம்பொருளாகவும் இருக்கிறான். அதற்கு உதாரணம் சொல்லுகிறார். மாற்றம் அடைவதற்கு அடைவதற்கு முதல்ல என்ன சொல்லுகிறார், இப்போ நாம் பல நூல்களை கற்கிறோம், அந்த கற்ற நூல்களினுடைய சொற்களும் பொருள்களும் நம் உள்ளத்திலே தங்கியிருக்கின்றன. அவை வெளிப்படும் போது நம்மிடத்தில் இருக்கிற அந்த சொற்களும் பொருளும் வெளிப்படுகிற போது அதனாலே ஆன்மாவினுடைய அறிவு ஏதாவது மாற்றம் அடைகிறதா? அது இயல்பாக இயல்பாக பேசுகிறது, இயல்பாக கருத்துக்கள் வெளிப்படுகின்றன, அறிவு அதனாலே மாற்றமடைவதில்லை. அதுபோல இறைவனிடத்திலே அடங்கியிருந்த உலகங்கள் வெளிப்படுகிற போது, தன் அவற்றை தோற்றுவிக்கிற போது அவன் எந்த மாற்றமும் அடையாது. ஆன்மாவின் அந்த உள்ளத்திலே அடங்கியிருக்கின்ற நூல்களினுடைய சொற்களும் பொருளும் வெளிப்படுகிற காலத்திலே அந்த ஆன்மாவினுடைய அறிவு எந்த மாறுதலும் அடையாததை போல. பிறகு இன்னொரு உவமை, இந்த சாக்கிரம் சொப்பனம் முதலிய அவத்தைகள், சாக்கிரம் என்றால் விழிப்பு நிலை, சொப்பனம் என்றால் உறக்க நிலை. இந்த விழிப்பு உறக்கம் என்ற நிலைகள் வருகிற போது அந்த ஆன்மா அறிவு மாறுகிறதா இல்லையா? ஆன்மா அறிவிலே மாற்றம் உண்டாகிறதா இல்லையா? உறக்க நிலையிலே ஆன்மாவினுடைய அறிவு விளக்கம் இல்லாமல் கிடக்கிறது, விழிப்பு நிலையிலே ஆன்மாவினுடைய அறிவு விளங்கி தோன்றுகிறது. இப்படி விளக்கம் இல்லாமலும் விளங்கியும் மாறுதல் அடைகிறது ஆன்மா அறிவு. அதற்கு இந்த உவமை, அந்த சாக்கிரம் சொப்பனம் முதலிய அவத்தைகளால் அந்த ஆன்மாவினுடைய அறிவு மாறுதல் அடைவதைப் போல இறைவனும் அந்த உலகங்களை செயற்படுத்துகிற காலத்திலே அந்த பற்றோடு மாறுதல் அடைந்தவனைப் போல விளங்குகிறார் என்று இந்த இரண்டு உவமைகளாலே விளக்கினார். கற்ற நூற்பொருளும் சொல்லும் கருத்தினில் உள்ளத்தில், உள்ளத்தில் அடங்கி தோன்றும் வெளிப்படும் பெற்றி, பெற்றினா அந்த தன்மை, அந்த தன்மை போலவும் கருத்தினில் அடங்கி தோன்றும் பெற்றியும். அது எதற்கு உவமை? மாறுதல் அடையாத தன்மைக்கு, மாறுதல் அடையாத தன்மைக்கு. அடுத்து சாக்கிராதி, சாக்கிரம் ஆதி, சாக்கிரம் முதலிய நிலைகள், சாக்கிராதி உறக்கம் விழிப்பு கனவு முதலிய நிலைகள் உயிரினில் பிறந்து ஒடுக்கம் உற்றது போல, அதனாலே ஆன்மா அறிவு மாற்றமடைவதைப் போல என்று சேர்த்து கொள்ள வேண்டும். அதுபோல எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க, எல்லா உலகமும் தன்னிடமிருந்து தோன்றி ஒடுங்குகிற காலத்திலே, ஆக உலகங்கள் அவனிடம் எங்கே ஒடுங்குகின்றன? மாயையிலே ஒடுங்குகின்றன. ஆனால் அந்த மாயை இருக்கிற இடம் இறைவனிடத்தில், ஆக தன்னிடத்திலே அடங்கி இருக்கிற மாயையிலிருந்து உலகங்கள் தோன்றுவதை எப்படி சொல்லுகிறார்? இறைவனிடமிருந்து தோன்றுவதாக சொல்லுகிறார். அது உபசாரமாக, இப்ப வயல் விளைந்தது என்றால் என்ன அர்த்தம்? வயல விளைகிறது, வயலாகிய இடத்திலே இருக்கின்ற அந்த வித்து விளைந்தது என்றுதான் பொருள். கிணறு ஊறிற்றினால் கிணறா ஊறுகிறது? கிணற்றில் உள்ள நீர் தான் ஊறுகிறது, கிணறு ஊறிற்று. இப்படி இதை இலக்கணத்தில் என்ன சொல்லுவார்கள்? இடத்து நிகழ் பொருளின் தொழில் இடத்தின் மேல் நின்றது, இடத்து நிகழ் பொருளின் தொழில் இடத்தின் மேல் நின்றது என்று இலக்கண குறிப்பு எழுதி கொண்டு போவார்கள். அது எத்தனை பேருக்கு விளங்கும்? சரி, அதாவது அதுபோல இறைவனுடைய இடத்திலே, இறைவனிடத்திலே இருக்கின்ற அந்த மாயையிலே ஒடுங்கி தோன்றுகிற உலகத்தை இறைவனிடமிருந்து ஒடுங்கி தோன்றுவதாக சொல்லுகிற ஒரு முறை என்று தெரிந்து கொண்டால் போதும். உலகம் உதித்து ஒடுங்க பற்றோடு பற்றதின்றி நின்றனன் பரணம். அடுத்து 52 இந்த உலகங்கள் அவனிடமிருந்து அவனிடம் ஒடுங்கின என்றால் அப்படியே ஒடுங்கி போக வேண்டியதுதானே, ஏன் தோன்ற வேண்டும், ஒடுங்கிய உலகம் ஏன் தோன்றுகிறது என்ற கேள்விக்கு விடை கூறுகிறார் அடுத்த பாட்டில். உயிர் அவை ஒடுங்கி, உயிர் அவை உயிர் தொகுதிகளோடு கூடியிருக்கிற உலகங்கள், உயிர்களோடு கூடியிருக்கிற உலகத் தொகுதி, உயிர் அவை ஒடுங்கி மாயையிலே ஒடுங்கி பின்னர் உதிப்பது என், பிறகு தோன்ற வேண்டிய தேவை என்ன? அரண்பால் இறைவனிடத்திலே என்னின் என்று நீ கேட்கிறாய். அடுத்த நான் என்ன வரி? செயிர் உறும் மலத்தின் ஆகும், செயிர் உறும் மலத்தின் ஆகும். ஏன் இந்த ஒடுங்கிய உலகங்கள் தோன்றுகின்றன என்றால் உயிர்களிடமுள்ள ஆணவ மலம் நீங்காமல் இருக்கிறது, அது நீங்கும் பொருட்டாக இந்த உலகங்கள் மீண்டும் தோன்ற வேண்டியது இருக்கு. அந்த ஆணவ மலமாகிய குற்றத்தை தீர்ப்பதற்காக இறைவன் இந்த உலகங்களை உயிர்களின் பொருட்டாக மீண்டும் தோற்றுவிக்கிறான். ஆக வாய்ப்புகளை இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான், அப்படியே கைவிட்டு விடவில்லை. இந்த இவன் தேரமாட்டான் என்று யாரையும் புறக்கணிக்காமல் எல்லா உயிர்களும் உயிதி அடைய வேண்டும் என்ற பரம கருணையினாலே இறைவன் உலகங்களை இந்த கருவி கர்ணங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் கொடுத்து கொடுத்து படிப்படியாக அறிவை வளர்த்து பக்குவப்படுத்துகிறான். எனவே செயிர்னா குற்றம், செயிர் உறும் மலத்தின் ஆகும், குற்றம் பொருந்திய ஆணவ மலத்தின் காரணமாகத்தான் இப்படி தோற்றுவிக்கிறான். செயிர் உறும் மலத்தின் ஆகும், சிதைந்தது ஏது என்னில், அப்படி படைத்த தோற்றிய உலகத்தை அப்படியே இருக்க வைக்க வேண்டியதுதானே, ஏன் அவற்றை மீண்டும் ஒடுக்க வேண்டும்? ஆணவ மலம் நீங்கவில்லை என்றால் நீங்குகிற வரை இந்த உலகம் இருந்துவிட்டு போக வேண்டியதுதானே, ஏன் இடையிலே ஒடுக்குகிறான் என்று குடைந்து குடைந்து கேட்கிறான் மாணவன். இவரும் சளைக்காமல் விடை சொல்லுகிறார். என்ன விடை சொல்லுகிறார்? ஏன் சிதைந்தது ஏது, என்ன காரணம் எனில், சித்தத்து என்னவா அடுத்தவர் என்ன அங்க அங்க நிறுத்த வேண்டும். அயர்வு ஒளிய ஒரு யா சேர்த்துக் கொள்ளுங்க, அயர்வு ஒளிய, அயர் ஒளி காரியங்கள்னு சேர்த்து விடக்கூடாது, அயர்வு ஒளிய முற்றுப்புள்ளி. சித்தத்துனா ஆன்மாவிலே ஏற்பட்ட அயர்வு, அந்த உலக வாழ்க்கையிலே இறந்து பிறந்து உண்டான அந்த இழைப்பு நீங்குவதற்காகத்தான் உலகம் ஒடுக்கப்படுகிறது. சித்தத்து அயர்வு ஒளிய தொற்று ஒடுக்கப்படுகிறது. காரியங்கள் அழியும், காரணம் கிடக்கும். காரணம் எது? மாயை. மாயையிலிருந்து தோன்றிய காரியங்கள் அழிவடையும், ஆனால் காரணமாகிய மாயை என்றும் நிலை பெற்று இருக்கும். மாயைக்கு அழிவு இல்லை, அதனுடைய காரியங்களுக்குத்தான் அழிவு உண்டு. ஆதலால் பயில்தரு காரியம் பின் பண்டுபோல் பண்ணும் ஈசன், அந்த காரணம் மாயை என்றும் அழியாமல் இருப்பதனாலே அதனிலிருந்து தான் நினைத்த போது தோற்றுவிப்பான்.